திருச்சி சம்பளம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருவண்டபூதி அண்டப்பகுதி என்ற அந்த முதல் தொடரையே இந்த பகுதிக்கு பெயராக வைத்திருக்கிறார். ஆத்திசூடி என்ற ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதுக்கு இப்படித்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று அந்த நூல் ஆரம்பிக்கிற போது ஆத்திசூடி என்ற தொடரால் ஆரம்பிக்குது. அந்த தொடரையே நூலுக்கு பெயராக வைக்கிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரியான முறையிலே திருவண்டபூதியும் வச்சிருக்கிறார்கள். ஆனா சாதாரணமானவர்கள் இந்த பெயரை பார்த்து விட்டு ஓஹோ அண்டங்காய் பத்தியெல்லாம் விவரமா இதுல சொல்ல போறாராம் என்று நினைத்து விட்டு படித்தோம்னா அதுல ஒண்ணும் இருக்காது, ஏமாந்துவோம். அண்டங்களை பத்தி இந்த பாடல் முழுவதும் அவர் சொல்ல சொல்றாரு, ஒரு நாலு வரிகள் மட்டும்தான் அந்த அண்டங்காய் பற்றிய செய்தியை சொல்றார், மற்றதெல்லாம் வேறு விஷயம் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நூலுக்கு பெயர் வந்த காரணம் முதல் தொடரின் அந்த சொற்றொடரை வைத்திருக்கிறார். ஆனாலும் அண்டங்களினுடைய இந்த சராசரம் என்று சொல்லுகிற அண்டத்தில் இருக்கிற உயிர் உள்ள பொருள்கள், உயிர் இல்லாதவர்கள், நடக்கிற பொருள்கள், நடக்காதவர்கள் எல்லாவற்றையும் அந்த ஆண்டவன் இயக்குகிறார். அந்த இயக்குகிறது எப்படி என்பது இதில் விளக்கப்படுகிறது. அதுதான் அடிப்பிரிப்பு. இதற்கு எழுதுகிறவர்கள் என்ன பண்ணார்கள், சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது. சிவபெருமானுடைய தூளம் சூக்குமம் ரெண்டையும் ஆச்சரியப்பட்டு கூறுகிறார். தூளம் என்றால் பெரிய வடிவம், சூக்குமம் என்றால் மிகச் சின்ன வடிவம். இந்த உலகத்துல எது பெரியதுன்னு நான் நினைக்கிறோமோ அதை விட இறைவன் பெரியவனாக இருக்கிறான். அப்ப அவன் தூளமாக இருக்கிறான், எல்லா பொருளுக்கும் பெரிய உருவமுடையவனாக வருகிறான் என்ற செய்தியும் இதில் வரும். அதே மாதிரி இந்த உலகத்தில் ரொம்ப சின்ன பொருள் என்று நினைத்தால் ஒரு அணு, அந்த அணுவுக்குள்ளும் நுழைந்தவன் இருக்கிறான். அணுவுக்குள் அடங்கி இருக்கிற போது அணுவுக்குள் இன்னொரு அணுவாக அவன் மறைந்திருக்கிறான் என்று சொன்னால் அது சூக்குமம். சின்ன பொருளுக்குள் இன்னொரு சின்ன பொருளாக ஆகும், அவனை விட இன்னொரு சின்ன பொருள் இல்லை என்ற அளவுக்கு அவன் சிறிய பொருளாக வருகிறான். அப்ப சூக்குமத்தன்மை, இந்த சூக்குமத்தன்மையும் தூளத்தன்மையும் உடையவனாக இருந்து அந்த உலகத்தை அவன் இயக்குகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் தனியா நிற்காது, அதை தாங்கிறதுக்கு கீழே ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் எந்த பொருளும் நிற்காது. அந்த புத்தகம் தூக்குறேன்னா கீழே கையை வச்சு தாங்கி கொண்டிருக்கிறேன், கை இல்லைன்னா புத்தகம் கிழவும். அப்போ இந்த பொருள் தாங்கப்படுவதற்கு என் கை ஆதாரமாக இருக்கிறது. அப்புறம் கைக்கு எது ஆதாரம்னா உடம்பு ஆதாரம், உடம்புக்கு எது ஆதாரம்னா இந்த பூமி நிலம்னா உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் ஆதாரம், இந்த இடத்துக்கு எது ஆதாரம், இந்த பூமிக்கு எது ஆதாரம் கேட்டுக்கோனா கடைசியில கடவுள் என்ற இடத்துல வந்து நின்றுவோம். அவன்தான் எல்லா அண்டத்தில் உள்ள சர்வ பொருள்களையும் கீழே இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி தாங்குகின்றவன் அவன் ஆதாரமாக இருக்கிறான். அப்படி தாங்கும் போது அவன் பெரிய பொருளாக இருந்தாதான் இவ்வளவு பெரிய அண்டங்களையும் கீழே இருந்து தாங்க முடியும். அப்போ அவன் பெரிய உருவமுடையவனாக தூளமுடையவனாக இருக்கிறான். அது தூளத்தன்மையை வியக்கிறது இந்த பாடல். அதே மாதிரி ஒரு பொருளை இயக்க வேண்டும், அதாவது நடத்த வேண்டும் என்று சொன்னால், இப்ப இந்த ரேடியோ பெட்டி இயங்குகிறதுனா அதுக்குள்ள மின்சாரம் உள்ள ஓடி இயங்கு. அப்ப ரேடியோ பெட்டியை விட உருவத்திலே சிறியதாக ஒரு பொருள் உள்ளே போகுது, அந்த சிறு பொருளா உள்ளே போனாலும் அதை இயக்க முடியும். அது போல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் அந்த இறைவன் இயக்க வேணுமானா அந்த பொருளுக்குள் அவன் முழங்கி அதை கிளர்ச்சி பண்ணுகிறான், அதை கிளர்த்தி விட்டு அதை நடிக்க வைக்கிறான், இயங்க வைக்கிறான். அப்போ அவன் சூக்குமமாக வருகிறான். சூக்குமமாயிருந்து உலக பொருளை இயக்குகிறான், தூரமாயிருந்து எல்லா பொருளையும் தாங்குகிறான். இதுதான் ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் இதுல நாம் தெரிந்து கொள்ள போவது. அவன் ரொம்ப சின்ன ஒரு பொருளாகி ஒவ்வொன்றையும் உள்ளே புகுந்து இயக்குகிறான், நடக்க வைக்கிறான். அதே மாதிரி அவன் பெரியவனாக இருந்து எல்லா பொருளையும் ஆதாரமாக கீழே இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறான். இதுதான் தூள சூக்குமத்தை வியந்தது என்ற அந்த வரியினுடைய விளக்கம். இந்த விளக்கத்தை இந்த பாடலுள் அவர் எப்படி கொண்டு போகிறார் என்பதை நாம் பார்க்கணும். இப்ப 182 வரியா விரிஞ்சிருந்தாலும் இதை ஒரு 7 பாகமாக பிரிப்பதற்கு அமைப்பா செய்திருக்கிறார். இந்த பாடலை துண்டு துண்டா நாம் பிரிச்சு பார்த்தோம்னா 7 பகுதிகளாக அதை அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கணும். முதல்ல 1வது வரியிலிருந்து 28வது வரி வரையிலும் அவர் என்ன பண்றார், இறைவன் சராசரத்தை எப்படி நடத்துகிறான், அதாவது சூக்குவமாக சிறு பொருளாக உள்ளே இருந்து ஒவ்வொன்றையும் இயக்குகிறான். அப்படி இயக்குகிறது எப்படி என்பதை ஒன்றில் இருந்து 28வது வரி வரை சொல்லுகிறார். அப்படி 28வது வரி முடிஞ்ச உடனே அதற்கு பிறகு இந்த 28வது வரியில கடைசியில ஒரு சொல் வருது, அனைத்தனைத்தவையின் அடைத்தோம். அதோடு 28வது வரியினுடைய அவன் சராசரத்தை இயங்குவது முடி அதான். அது மட்டுமல்ல, அவன் இப்படி சூக்கமா உள்ளே இருந்து இயக்குகிறான் என்று சொன்னோமே, அப்படி சூக்கமா இருந்து இயக்கிறதோடு சரியா போச்சா என்றால் இல்லை, அவனுடைய காரியம் இன்னும் இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அதா அன்று என்பதற்கு முன்னே வேறொரு விஷயத்தை சொல்லி அது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அந்த 29வது வரியிலிருந்து 65வது வரி வரையிலும் காண்க காண்க காண்கன்னு சொல்லிக்கொண்டே வர்றார். இதை தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், காண்க காண்கன்னு ஒவ்வொரு வரியும் முடியும். அது என்ன சொல்றார், அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் ஒவ்வொன்றா துண்டு துண்டு தூண்டா அவன் இடத்துல இருக்கிற சூளம் தூக்கம் ரெண்டு கலந்து வரும். இந்த 2வது பகுதியில சூளமும் வரும், தூளம் சூக்கம் என்ற ரெண்டையும் கலந்து கலந்து சொல்லி கொண்டு வருகிறது. இதை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று 65வது வரி வரையில் வருகிறார். அந்த 65ல் அவளும் தானும் உடனே காண்க, அதோடு இந்த 65 அவனை இப்படி பாருங்கள் என்று சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேறொரு விஷயம் ஆரம்பிக்கிறார். 66வது வரியிலிருந்து 95வது வரி வரையிலும் ஒரு பெரிய உருவகம். உருவகம்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு காட்டுவது. தனக்கு ஆச்சாரியன் திருப்பெருந்துறையில வந்து குருநாதரா உபதேசம் பண்ணார். இந்த குருநாதர் தனக்கு ஆச்சாரியனா வந்து இப்ப உபதேசம் பண்ணாரே, அந்த குருநாதர் தனக்கு மட்டுமா இந்த உபதேசம் செய்கிறார் என்றால் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமே அவன் ஆச்சாரியனாக இருக்கிறான். அது எப்படி இருக்கிறான், ஒரு மேகம் போல் இருக்கிறான் என்று சொல்ல வருகிறான். அண்டத்து அரும்பரல் மேகன் என்று அதை 95வது வரியில போய் முடிப்பார். 66ல் ஆரம்பிச்சு 95வது வரியில அண்டத்து அரும்பரல் மேகன். அந்த அவன் மேகத்துக்கு அவனுக்கு உள்ள ஏக ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அது மாதிரி இவ்வளவு விரிவான ஒரு உருவகம் வேற எந்த நூலிலும் பார்க்க முடியாது. உருவகம் என்று சொல்வது அணிகளிலே ஒரு விதமான இலக்கணம். அத சாதாரணமா ஒரு ரெண்டு சொல்லால சொல்லிவிடுவார்கள். நம்முடைய முகம் இருக்கு அவ்வளவு அழகா இல்ல, ஆனா பெண்களுடைய முகம் அழகா இருக்கு. அப்ப நம்முடைய முகத்தை விட பெண்கள் முகம் அழகா இருக்கிறதுனால அந்த பெண்ணுடைய முகத்தை புலவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சார்கள், சந்திரன் மாதிரி அழகா இருக்குன்னு சொன்னார்கள். சந்திரன் போல முகம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டா ஓமை. அப்படி சொல்லாமல் முகத்தையே சந்திரன் சொல்றது. இந்த முகமதி, இந்த முகத்தின் முகத்திங்கள், முகச்சந்திரன் என்று முகத்தையே சந்திரன் என்று அதை அதையாக ரெண்டு பொருளையும் ஒரே பொருளாக ஒட்டி சொல்லிவிட்டால் அதுக்கு உருவகம் என்று பெயர். அதுபோல இந்த குருநாதரை மேகத்தோடு ஒட்டி விடுகிறார். மேகம் என்று சொன்னால் அது எங்காவது ஒரு கடல்ல போய் தண்ணி முண்டு ஆகணும், அதுபோல ஆகாயத்துல ஏறி ஆகணும், கருக்கணும், கருத்த பிறகு மின்னணும், இடி இடிக்கணும், ஒரு மலையில ஏறி போகணும், அங்க மழையை பொழியும், இவ்வளவு வேலை இருக்கு மேகம்னா. அப்ப குருநாதர் என்று சொன்னா இந்த குருநாதர் எங்கே தண்ணி முன்னார், என்ன தண்ணியே முண்டார், அதுக்கு ஒரு உருவம் பண்ணணும். அப்புறம் அவர் ஆகாயம்னா எந்த ஆகாயத்துல எங்க ஏறி போனார், ஆகாயத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். ஆகாயத்துல ஒரு மின்னல் மின்னார்னா அந்த மின்னல்ங்கிறது எந்த மின்னல், இடி இடிச்சனா அது என்ன இடி, ஒவ்வொன்றுக்கும் உருவம் சொல்லிட்டே வரணும். அது மாதிரி பார்த்தா ஒரு 20-25 உருவகங்களை உள்ளடக்கி மிக விரிவாக சொல்ற, அதை நான் பார்க்கும் பொழுது நான் அது விரிவாக சொல்றேன், அது என்ன விஷயம் இருக்கிறதுன்னு சொல்லணும். இப்படி அங்க மேகமாந்து மழை பொழிஞ்சு ஆறா ஓடி வந்து வாய்க்கால்ல போய் ஒரு வயல்ல பாய்கிறது, வயல்ல பாய்ஞ்ச உடனே அங்க ஒருத்தர் பயிர் பண்றார், பயிர்ல விளைவு வருது, அந்த விளைவுதான் சோபோகம், கடைசியில பேரின்பம் என்று முடிக்கிறது. அந்த குருநாதரா வந்தவன் கடைசியில என்னதை கொடுக்கறான் அந்த உழவனுக்குன்னு கேட்டா ஒரு பேரின்பமாகிய விளைச்சலை கொடுக்கிறான். அதாவது உழவன் என்பவன் இங்கே இறைவண்டத்திலே பக்தி செலுத்துகிற ஒரு பக்தன், தொண்டன், தொண்டர் என்று சொல்லுகிற உழவர்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் உருவம் பண்ணி கொண்டு போறார். இது போல் தமிழ் இலக்கியத்திலேயே இவ்வளவு நீண்ட ஒரு பெரிய உருவகமே பார்க்க முடியாது, அவ்வளவு அழகான ஒரு உருவகம் இந்த ஒரு பகுதி, இந்த திருவண்ட பகுதியிலே உயர்ந்த ஒரு பகுதி இது. அதுக்கு பிறகு 95லிருந்து 105வது வரி வரையிலும் வாழ்க என்று வாழ்த்துகிறார். இப்பேற்பட்ட இறைவன் ஒரு மேகமாக வந்து உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் காப்பாற்றி குருநாதராக இருந்து அவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறான். அதனால் அவன் வாழ வேண்டும். அவனை வாழ்க வாழ்க வாழ்கன்னே சொல்லிக்கொண்டே போறார். 95 வரையிலும் ஒரு 10-11 வரிகள் வாழ்க வாழ்கன்னு சொல்ற. அதுக்கு பிறகு 106-121 வரையிலும் போற்றி போற்றி போற்றிங்கிறார். மல வாழ்கன்னு சொன்னவர் அவனை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன், போற்றினா வணங்குகிறேன். அவருடைய ஆற்றாமை இருந்து போய் சென்ற குருநாதரிடத்திலே தான் பெற்ற ஒரு சுகம், அந்த சுகத்தினுடைய மிகுதியினாலே அவரை வாழ்த்தி பார்த்தார். நான் திருப்தி அடையல, மறுபடி போற்றுகிறார், வணங்குகிறேன் 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 என்று சொல்றார். இந்த போற்றி சொல்லும் போதும் சரி, அடுத்து அவர் வாழ்த்து சொல்லுகிறார் அப்பவும் சரி, அப்போ அந்த இறைவனுடைய சூக்குமத்தூள தன்மை நடுவு நடுவு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வரியும் பார்த்தா இது ஒன்று அவன் சூக்குமாயிருக்கிறதையோ அல்லது ஒன்றோன் பருப்பொருளா இருந்து காப்பதையோ காட்டிக்கொண்டே வரும். அவனுடைய இலக்கணத்தை ரெண்டா பிரிக்கிறான். அந்த ரெண்டுக்குள் அந்த இலக்கணங்கள் ஒவ்வொரு வரியும் ஒரு இலக்கணம், இறைவனுக்குரிய சுரூப இலக்கணமாகவோ அல்ல தடத்த இலக்கணமாகவோ, அதாவது புது இலக்கணம் அல்ல சிறப்பு இலக்கணமாக அது அமைந்து கொண்டே வரும். அது ரொம்ப ஒவ்வொரு வரியும் எடுத்து கணக்கு போட்டோம்னா அது மிக விரிந்த ஒரு உரையாக போகும். நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லேசா மட்டும் நான் காட்டிக்கொண்டே வர்றேன் விளக்கும் போது. அப்புறம் 121 பிறகு 124 முதல் 142 24-145 அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு பெரியவனாய் இருக்கிற அந்த கடவுள் இந்த உலகத்துல எங்கும் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். இவ்வளவு சூக்கமானும் இவ்வளவு பருப்பொருளா இருக்கிறாங்களே, அவனை பருப்பொருளா இருக்கணும்னு பார்க்க முடியாது, சூக்கமா இருக்கிறவனா பார்க்க முடியாது, பருப்பொருளா இருக்கிறான்னுங்களே அவனை பார்க்க முடியாதவன், அவன் பருமையா இருப்பான், ஆனா அதுவும் உருவம் இல்லாதவனே இருந்தே காக்குறான். அதனால அவனை பார்க்க முடியாது, எப்பேற்பட்டவராலும் பார்க்க முடியாது, அவனை பார்க்கவே முடியாது என்பதை ஒழித்து விட்டான் ஒழித்து விட்டான் என்று ஒழித்தமை ஒழித்தும் 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 என்றே ஒரு 124-145 வரை ஒரு 20-21 வரிகள், அந்த வரிகள்ல அவன் மறைந்திருக்கிறான் என்பதையே காட்டான். இப்படி மறைந்திருக்கிறவன் என்னிடத்திலே வழிபட்டு விட்டான். கடைசியில என்ன சொல்றார், இவ்வளவு எங்கும் ஒளிந்து கொண்டிருந்த ஒருவன் திருப்பெருந்துறையிலே நேர வந்தான். எனக்கு அவனுக்கு சக்கச்சுவேன்னு இருக்கிற உருவத்தை காட்டினான். பிராமண கோலத்துல வந்தான். திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டி, செந்தடல் புரஞ்சிற மேனியும் காட்டி, அந்தனாவதும் காட்டி என்னை வந்து ஆண்டு கொண்டான். அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு அவனை நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிற. எல்லாருக்கும் ஒழிச்சான், ஆனா என் பொருட்டு மட்டும் தானே தள்ளிய வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், அப்படி வெளிவந்த இறைவன் என்னை எப்படி ஆட்கொண்டான், தன்னை அவர் எப்படி வந்து அவருக்கு தீட்சை பண்ணி அவரை பக்குவப்படுத்தி கடைசியில இன்னிடத்துக்கு சுதந்திரத்துக்கு வா என்று சொன்னது கொண்டு இருக்கிற செய்திகள்லாம் இருக்க, அது ஆட்கொண்ட திறமை. ஆட்கொண்ட திறமை 182-182 வரியோடு முடிஞ்சு போகுது. அது வரல செய்யும். 7 பகுதிகளாக இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா இந்த பாடல்ல என்னென்ன பகுதி வருகிறது என்பதை நாம் ஒருவாறு சொல்ல முடியும். இப்ப முதல் பகுதிக்கு வருகிறார். முதல் பகுதி சராசரங்களை அவன் இயக்கும் முறைமை. சரம் என்பது நடக்கிறது, அச்சரம் என்பது அசையாமல் இருக்கும். மரம் இருக்கு, ஒரு இடத்திலே இருக்கும் போது இன்னொரு போகாது. மலை இருக்கு, அதே இடத்துல இருக்கும் போது இன்னொருத்தர் போகாது. வேறு பொருள்கள் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நகரம், நகர்ற பொருள் நகராத பொருள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த தத்துவ ஆராய்ச்சிக்காரர்கள் சரம் அசரம்னு ரெண்டுல பிரிச்சுடுவாங்க. இந்த ரெண்டையுமே அவன் இயக்குறான். இயங்குறதையும் சரி இயக்காததையும் சரி அவன் தான் இயக்குகிறான். அதான் நகராதே நகராதத போய் இவன் என்ன ஏற்க போறான், நகரதா இருந்தா உள்ள இருந்து ஏற்கனவே அதான் மலையே தான் எந்த இடத்துல தான் இருக்கு அதை எதுக்காக அதை இவன் என்ன பண்ண போறான், மரம் தான் இருக்கிற இடத்துல இருக்கு அதை என்ன இவன் ஏக்குகிறான்னு கேட்டா, அந்த மரம் நகராவிட்டாலும் அது ஒரு தென்னம்பிள்ளையா இருக்கிற போது ஒரு முகம் உயரமா இருந்தது, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 15-20 உயரத்துக்கு மரமா போயிட்டு, ஆனா அந்த இடத்துல தான் இருக்கு நகரல. ஆனா முன்ன இருந்த 1 மணி நேரம் அந்த மனம் இன்னைக்கு 20 உயரம் வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சியை யார் கொடுத்தது, அதை யார் இயக்கினது? அப்போ காலத்துக்காலம் தேங்காய் குடிக்குது, இளநீர் குடிக்குது, மட்டையை போடுது, வேற மட்டை உண்டாக்குது, இதெல்லாம் இயக்கம். ஆகவே அதனுடைய பரிணாமத்தன்மை இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை உள்ளே இருந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதே போல ஒவ்வொரு பொருளிடத்திலும் அந்த ஆண்டவன் இயக்குகிறான். இதைத்தான் இயக்கம் என்று சொல்றான். இயக்கம் என்பது ஒரு நடக்கணுங்கிறது அர்த்தம் இல்ல, ஒரு தொழில் நடக்குதுங்க, ஒரு பரிணாமம், ஒரு மாற்றம். பரிணாமம் என்றால் ஒரு மாற்றம், கண்ணோடு கண் திறக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. அது போல அந்த மாற்றமானது அணுக்களால் செய்யப்படுகிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது எப்படியா இவ்வளவு பெரிய மாற்றத்தை அவன் செய்கிறான்னு கேட்டா, அணு அணுவா கொண்டு போய் கொடுத்து கிழந்த வேர்ல மண்ணில் இருக்கு சின்ன சின்ன அணு அணுவா சத்து, அந்த சத்தை தண்ணீர கரைக்கிறான், தண்ணீர கரைச்ச உடனே வேர் வழியா உறிஞ்சி வைக்கிறான், அந்த வேர்ல உறிஞ்சிட்டு போய் மட்டையினுடைய நடுக்காம்பு வழியா அந்த தண்ணி வந்து ஓலையில போகுது, ஓலையில போன சூரிய ஒளிப்பட்ட உடனே அங்க இருந்த அணுக்கள் வேறொரு அணுக்களாக மாறுது, மறுபடியும் அந்த ஈர்க்கு குச்சி வழியா நடுமட்டைக்கு வந்து மரத்துக்கு போகுது, மரத்துல இருந்து காய் காக்கிற கொலைக்கு அந்த சத்து போகுது, கொலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு காம்பு வழியாக தேங்காய்க்குள் அந்த சத்து இறங்குது, அந்த சத்து அணு அணுவா வர 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 கொஞ்சம் கொஞ்சமா பெருத்து பெரிய தேங்காய் ஆகும். திடீர்னு ஒரு பெரிய தேங்காய் உண்டு பண்ணல, அத்தனையும் என்ன பண்றான், சின்ன சின்ன அணுகளை அவன் பக்குவம் அறிஞ்சு கொண்டு போறான். இதை நாம செய்ய முடியாது, அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது என்ன அணு, அந்த அணு எடுத்து நாம அது மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு வேலை ஏற்றி காய் காய்ச்சல் முடியாது. இப்ப நான் மரம் வாங்கி ஒண்ணுக்குதான் சொல்றேன், இதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த தத்துவங்கள் என்று சொல்லுகிற இந்த சிறு சிறு பொருள்கள் நுண்ணிய பொருள்களை செலுத்தி அதனுடைய பரிணாமமாகிய வளர்ச்சியை மிக நுண்பொருளாக இருந்து அதை உள்ளே இருந்து சேர்த்து கொண்டு வருகிறோம் என்பதுதான் இந்த சராசரத்தை இயக்குகின்ற முறைமை. அதை இப்பொழுது பார்க்கிறோம். அந்த பகுதியின் உண்டை பிறக்கம், அண்டம் என்று சொன்னால் ஒரு பெரிய பிரபஞ்சம், அதாவது மேலிருந்து கீழ் வரை அநேக உலகங்கள், ஒவ்வொரு உலகமும் ஒரு உருண்டை உருண்டையா இருக்கு, ஒரு உண்டை, அத உண்டைங்கிற உண்டைனாலும் உருண்டைனாலும் ஒண்ணுதான், வழக்கத்துல பேச்சு மொழியில உண்டைன்னு தான் சொல்லுவாங்க, கள்ள உண்டை பொறி உண்டை, அது உருண்டைன்னு சொல்றவங்க சில பேர் தான் வழக்கத்துல, இந்த ரூணாவை தூத்துக்கு பேசுறது வழக்கு மொழி, அது உருண்டை உருண்டையா இருக்கு, உலகம் எல்லாம் உருண்டையா இருக்குன்னு மாணிக்கவாசன் சொல்றாரு. இன்னும் விஞ்ஞானி வந்து உலகம் தட்டையா இருக்குன்னு ஜனங்க சொல்லிட்டு இருந்தாங்க மதத்துல, அப்புறம் வந்து உலகம் உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்றோமே, ஆனா அவரு சொல்றாரு உலகம் உருண்டை, அது மட்டுமல்ல அது உருண்டையா இருக்குது இல்ல உலகம், அது போல அநேக உருண்டைகள் சேர்ந்து மொத்தத்தில் இருக்கிற பிரபஞ்சமே ஒரு உருண்டையா தான் இருக்கு, அத்தினி பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்தது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய வட்டத்துக்கு ஒரு பெரிய பந்துக்குள் அடங்கி இருக்கிறது போல, அதுக்கு பேர் அண்டம்னு பேர் வச்சிருக்காங்க. அது வடமொழியிலையும் தமிழ் மொழியிலையும் ரெண்டு அர்த்தம் இருக்கு, அண்டம் என்பது வடமொழியில கேட்டா முட்டைன்னு அர்த்தம், அண்டம் என்ற வார்த்தைக்கு முட்டை, முட்டை எப்படி உருண்டை வடிவமா இருக்கோ அது போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு உருண்டையா வடிவத்தில் இருக்குன்னு அந்த வடமொழிக்காரர்கள் சொல்கிறார். நாம் தமிழ்ல என்ன சொல்றோம், அண்டம் என்ற வார்த்தை நெருங்கி இருப்பதுன்னு அர்த்தம், அண்டுதல், அண்டு ஒருத்தர் அண்டி வாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம், ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வாழ், ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் தன்னைத்தான ஈர்ப்பு சக்தினால இழுத்து கொண்டு நிக்குது, அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா விழுந்துடும். ஆகவே கடவுள் என்ன பண்ணிருக்கான், ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்து ஒன்ன ஒண்ணு இழுத்துக்கிட்டு நிக்கிற மாதிரி, அண்டி நிற்கிற மாதிரி அத்தனை பிரபஞ்சத்தையும் இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போகாம அப்படி பிடிக்க வச்சிருக்கிறான். அப்படி அண்ட வச்சிருக்கிறதுனாலே அதுக்கு அண்டம்னு பேர், தனி உலகம் அல்ல, பல உலகங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டு நிற்கிற பிரபஞ்சத்தினுடைய முழு பகுதிக்கு தான் அண்டம்னு பேர். தனி ஒரு உருண்டையா இருந்தா பூமி அது கிரகம், சூரியன் கிரகம், சந்திரன் கிரகம், ஒவ்வொரு உருண்டையும் ஒரு கிரகம், அது உருண்டை, அதுபோல பல உருண்டைகள் ஒன்று சேர்ந்திருக்கிற மொத்த உருண்டை இருக்கு அதுக்கு அண்டம். அண்ட பகுதியின் பிரபஞ்சம் என்று சொல்லுகிற இந்த பெரிய பகுதியிலே உண்டை பிறக்கம், உருண்டை உருண்டாயிருக்கிற உலகங்களுடைய தொகுதி, பிறக்கம் என்றால் ஒரு பெரிய கூட்டம், பிறக்கம் என்பதற்கு கூட்டம் அல்லது தொகுதி என்று பெயர். ஆக பிரபஞ்சமாகிய இதிலே, அண்டமாகிய இந்த பெரிய உருண்டையிலே உலகங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில கோடிக்கணக்கில அவைகள் இருந்து கொண்டிருக்கிற இந்த உண்டை பிறக்கம் இது எப்படி இருக்குன்னு கேட்டா அதை விளக்க போறாங்க. இப்ப அண்டத்தையும் அண்டத்துக்குள் உருண்டைகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் சொல்ற, அளப்பரும் தன்மைய, இவற்றை நாம் கணக்கிட்டு அளக்க முடியாது, இந்த அண்டங்களையும் அண்டங்களுக்கு இருக்கிற உலகம் இருக்கே உள்ளே அந்த உலகங்கள் எவ்வளவு என்று யாராவது அளக்க முடியுமா, எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், என்னைக்கு உண்டாச்சு, என்னைக்கு அழையும் என்பது போல ஏதாவது ஒரு கணக்கில நம்மால் கண்டுபிடிக்க முடியுமானா, நம்மால் முடியாது, அவனுக்கு தெரியும், அத்தனையும் அவன்கிட்ட இருக்கு, ஆண்டவன் அத்தனைக்கும் அளந்து வச்சிருக்கான். அளப்பரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஆனால் அந்த ஒரு அண்டத்துக்குள் போய் ஒரு உருண்டையை எடுத்து ஒரு உலகத்துக்குள் பூந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தோம்னா கண்களா காட்சியா இருக்கு. ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கிறான், நம்ம நல்ல பூக்களை எல்லாம் காலத்துல பூத்து குலுங்க வைக்கிறார், இன்னொரு இடத்துல மலையிலிருந்து அப்படியே அருவியை வீழ்ச்சியா அழகா விழ வைக்கிறார், சில இடங்களை கூட்டு வாசனை உண்டாக்கி காட்டலாம். இந்த காட்சிகள் கண்ணுக்கு ரொம்ப அழகாயிருக்கு. அதான் வளப்பெரும் காட்சி, வளப்பு மிக்க காட்சி உடையனவாக அழகுள்ளனவாக ஒவ்வொன்றையும் செய்து வைத்திருக்கிறார். நிலவுன்னு சொல்றோம், ஆனா நிலவென்ற சந்தனத்தை கிட்ட போய் பாக்குறவனுக்கு அங்க ஒண்ணு அழகு தெரியல அவனுக்கு. ஆனா ஊருக்குள்ள உட்கார்ந்து அன்னைக்கு தெருவில் அந்த நிலவு ஒளி வீசும்போது சந்திரனை பார்க்கும்போது நமக்கு அழகாய், அவனுடைய நிலவு ஒளி கண்ணு குளிச்சாரு. அதான் ஆண்டவன் நமக்கு தருகிறார். அது எப்படி உண்டாகுனா எப்படி இருக்குன்னு அதை போய் நாம் பார்க்கலாம். அதுல இருந்து நமக்கு வருகிற ஒரு ரசனை, அதை அனுபவிக்க வேண்டிய தன்மை எப்படி இருக்குன்னா அது நமக்கு வளப்பமாகவும் இனிய கண்ணுக்கு இனிய காட்சி உடையதாகவும் அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று, ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒன்னோட ஒண்ணு ஒத்து பார்த்தோமானால் ஒன்றைக்கு ஒன்று நின்று எழில் பகரின் அதனுடைய அழகுகளை நான் சொல்ல வந்தார். இந்த அண்டப்பகுதியாகிய பெரிய பிரபஞ்சத்தில அளவற்ற உலகங்களுடைய கூட்டத்தில அளக்க முடியாததும் அழகான காட்சியுடையவனாய் இருக்கிறனுடைய தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல வந்தா பகரின் அதை நான் சொல்ல பெறுமானால் நூற்றொரு கோடியும் மேற்பட விரிந்தன, நூறு கோடிக்கு மேலாக விரிந்திருக்கு. அது நூறு கோடிங்கிறது கணக்கல்ல, நூறு கோடி நான் கணக்கு போட்டேன் முடிக்க நினைக்காதீங்க, நூறு கோடிக்கும் மேல் போயிருக்கு என்று அவர் சொல்லுகிறார். கோடிங்கிறதுதான் ஒரு பெரியபடி எண், எண்ணிலேயே மிகப்பெரிய எண் கோடி. அது என்ன, அதான் கடைசி கோடியில் இருக்குன்னு சொல்ல தெருவுல ஒருத்தர் வீட்டை கைக்கு வர அவரு எந்த வீட்டுக்காரியான கோடி வீட்டுல இருக்காரு போங்க, கோடி வீட்டுனா கடைசின்னு அர்த்தம், எண்களிலே அதுதான் கடைசி, அதுக்கு மேல கடைசி இல்லை அப்படிங்கறதுனாலதான் கோடிங்கிற சொல்லுக்கு பேரே வச்சிருக்கோம் நாம. அதையும் நாம் இன்னும் பெருசாக்கி காட்டணும்னா என்ன பண்றது, வேற வழி இல்ல, நூறு கோடி அத இன்னொரு எண்ணால கொண்டு பெருக்கி காட்டும். வள்ளுவரும் அப்படித்தான் பண்றாரு, இந்த கோடிங்கிறதுக்கு மேல அடிக்கிய கோடின்னு சொல்றாரு, அதாவது நூறு நூறு கோடி கோடி அப்படின்னு அடிக்கத்தான் அதை பெருசாக்கலாமே தவிர வேற எண்ணம் ஒண்ணு கிடையாது அதுக்கு மேல அப்படிங்கிற. நூற்றொரு கோடியில் மேல் பட விரிந்தன, அதுக்கெல்லாம் மேலாக அந்த அண்டங்கள் விரிந்து கிடக்கின்றன. சரி, இன்னும் நீங்க இன்னும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி பேசுகிறீங்களே, இந்த பெரிய அண்டம் பெருசா இருக்கு, அது அப்படி கோடிக்கணக்கான வீடுகள் அந்த இதெல்லாம் இருக்குதுங்கிறீங்களே, அதெல்லாம் எப்படியா நீங்க பாத்தீங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டா, ஆனா உங்களை காட்டுறதுக்கு வேணா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு சின்ன கூரை வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி ஒட்டு போட்டுற வீட்டுல வந்தா உங்களுக்கு தெரியாது, கூரை போட்டுற வீட்டுல எங்காவது சின்ன இடுக்கு இருக்கும், அந்த சின்ன இடுக்கு வழியா சூரியன் வெளிச்சம் வரும், ஒரு கதிர் ரேஸ் பேட்டரி லைட் ஆச்சா அப்படி கதிர் வருது, அவர் ஒளிக்கதிர், அது மாதிரி இந்த கூரை வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒளிக்கதிர் வரும், அந்த ஒளிக்கதரை கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க, அதுல எத்தனை தூசி மறக்குது நிக்குதா, அந்த தூசி அதே சுழந்து கொண்டே இருக்கு, அந்த ஒளிக்கதிர்க்குள் வருகிற தூசி சின்ன சின்னதா இருக்குது, அந்த சின்ன சின்னதா இருக்கிறதா அணு, அந்த அணு நிக்கல சுழந்து கொண்டே இருக்கு. அதே போலத்தான் இந்த அண்டங்கள் என்று சொல்லுகிற பெரிய பகுதியில ஒவ்வொரு உலகமும் அந்த ஆண்டவனுக்கு நோக்குகிற போது தூசியை போல அவனுக்கு அந்த அண்டங்கள் எல்லாம் தூசியை போல, நமக்கு அந்த வீட்டுக்குள் வருகிற சூரிய ஒளியில தூசி இருக்கிறது மாதிரி இந்த அண்டத்துக்குள்ள அந்த இறைவன், இந்த பெரிய பிரபஞ்சத்துக்குள்ள அந்த இறைவன் காண்கிற ஒவ்வொரு உலகமும் அவனுக்கு தூசி. ஆனா அந்த தூசி ஒரே இடத்துல இல்லை, இயங்கி கொண்டே இருக்கு. உலகம் அப்படித்தானே, உலகம் தன்னைத்தானே சுத்துது, சூரியனையும் சுத்தி வருதுங்கிறோம், அப்ப ஒரு இடத்துல இல்ல, அது சுழந்து விட்டுருக்கு. ஆனா ஒரு ஒரு கட்டுப்பாட்டுல சொல்ற, அந்த கட்டுப்பாடுதான் ஈர்ப்பு, அதைத்தான் அண்டி இருத்தல், ஒண்ணுக்கொண்ணு இழுப்பு சக்தியைத்தான் அண்டி இருத்தல் அண்டம் என்று நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கு பாருங்க, இது ஆண்டவன் பற்றி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு பொருளையும் ஒரு ஒழுங்கே நடக்க வேண்டும் என்று ஆண்டவன் வைத்திருக்கிறான். அந்த ஒழுங்குக்கு பெயர் நியதி என்று பெயர். தத்துவங்களிலேயே இது ஒரு தத்துவம், 36 தத்துவத்துல நியதி என்பது ஒரு தத்துவம், சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆத்ம தத்துவம் 24, அது நடுவில் இருக்கிற வித்யாதத்துவம் 7 காலம் நியதி, காலத்துக்கு அடுத்தது நியதி, காலம் என்பதையும் அந்த கடவுள் உண்டாக்கி நியதி என்ற ஒரு ஒழுங்கையும் உண்டு பண்ணி இந்த உலகத்தை அந்த ஒழுங்கிலிருந்து கொஞ்சம் கூட தவறாமல் இயக்கி கொண்டே வருகிறான். அமாவாசையான அந்த 30 நாளைக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கு, இல்லாட்டி மண்ணாங்க போட முடியுமா, நாயை கணக்கு பண்ணி போட்டானே அவன், அந்த கடவுள் வச்சு நடத்துற ஒரு கணக்கை துல்லியமா கண்டுபிடிச்சான், ஒரு புத்திசாலி கண்டுபிடிச்சிட்டான், எழுதிட்டான், இந்த மாதிரி இத்தனை கிரகம் என்னென்ன நேரால்தான் என்னென்ன அளவுக்கு சுத்திட்டு இருக்குங்க, அந்த நியதி இன்னையவர்கள் தவறாம இருக்கிறதுனால தான் மண்ணாங்க கணக்கு சரியா போட முடியும், அந்த நியதி மாறுபட்டாங்க போடுற கணக்கு தப்பா போயிடும். அப்ப பஞ்சாங்கம் கண்டுபிடிக்கிற காலத்துல என்ன நியதி இருந்ததோ அந்த நியதி தான் இன்னைக்கும் இருக்குது. அந்த நீதி இயக்கத்தினதான் அவங்க கணக்க சரியா போட்டு நமக்கு சொல்ல முடியுது. அதே போல ஒவ்வொன்றும் நீதியின் கீழ் ஆண்டவனாலே இயக்கப்படுகின்றன. அந்த நீதியெல்லாம் சொல்ல போறேன், இந்த நீதியெல்லாம் கூட நாம் பார்க்க போகிறோம். இல் நுழை கதிரின் துன் அணுப்புடைய, இல் ஒரு வீடு, நுழை அந்த வீட்டுக்குள் உள்ளே நுழைந்து வருகிற, கதிரின் சூரிய கிரணத்தில் நம்மை சுற்றிலும் காற்று இருக்கு, அந்த காற்றுக்குள் ஏராளமான அணுக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இப்போ இருக்கு, ஆனா வெறும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அத அதிகமான ஒளி கொடுத்து சேர்த்துவமானால் இந்த காற்றுல எங்கேயாவது குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒளிக்கதிர் ரேஸ் ஒண்ணு போகுமானா அந்த ஒளிக்குள்ள அந்த சின்ன சின்ன அணு நமக்கு கண்ணு தெரிய போகுது. அதிக வெளிச்சம் வரும்போது அந்த சின்ன அணுக்களும் நமக்கு எனக்கு புலப்படும். அப்ப இருட்டான வீட்டுக்குள்ள உட்காந்துக்கணும். அப்ப சூரியனுடைய கதிர் ஒரு சின்ன இடுக்கு வழியா உள்ளே கதிரா வரணும். அந்த அதிக ஒளி வரும்போது அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் ஒளி கண்ணு அணுக்கள் இருந்தாலும் அந்த கதிர் வருகிற இடத்துல அணுவை மட்டும்தான் நான் பார்க்க முடியுது. அப்போ மற்ற இடத்துல அணு இல்லைன்னு அர்த்தம் இல்ல, எங்க அணு இருக்கு? அந்த ஒளிக்கதிர்க்குள் வருகிற ஒவ்வொரு அணுவையும் பார்த்தோம்னால் அது ஆவிரந்தனவா இருக்கு, சுட்டி கொண்டே இருக்கு, ஏங்கி கொண்டே இருக்கு, நல்லா பார்க்கலாம். இதை நீங்க யோசிச்சோம்னா அவர் சொல்றது எவ்வளவு உண்மை என்றும் தெரியும். நுழை கதிரின் வீட்டுக்கு உள்ளே நுழைகிற ஒரு சூரிய கிரணத்துக்குள் துன் அணு மிகச்சிறிய அணுக்களை ஒப்ப புறைய அந்த கதிர்களை போல், அந்த கதிர்வழிக்குள்ள இவ்வளவு கதிர் இவ்வளவு அணு இருக்குமானால் அதுபோல் இந்த பேரண்டம் என்ற இந்த தொகுதிக்குள் அத்தனை விதமான உலக உருண்டைகள் இருக்கின்றன. அந்த அணுக்கள் சுடந்து கொண்டு இருப்பது போல ஒவ்வொரு உலகமும் சுடந்து கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் புறைய என்ற உருவாக்கை அடைகின்ற ஒக்க அணுக்களை போல உலகத்திலும் இயக்கத்திலும் அவ்வாறு ஒத்திருக்கின்றன. சிறியவாக இந்த அண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு அண்டங்களும் ஆண்டவனை ஒக்க சிறியனவாக, அவை சின்ன பொருளாக இருக்கு. ஆண்டவனுக்கு முன் வீட்டுக்குள் வருகிற அணு எவ்வளவு சின்னதோ அதுபோல ஆண்டவனை நோக்க ஒவ்வொரு பெரிய பிரபஞ்சம், ஒரு பெரிய அண்டவன் ஒவ்வொன்றும் அதுபோல எத்தனையோ அண்டம் இருக்கு. அதுல ஒரு அண்டை தான் நான் விளக்கம் பண்றோம். இந்த ஒரு அண்டமே அவனுக்கு ஒரு சின்ன அணுவாக இருக்கிறான். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு அண்டமும் இந்த அணுவை நோக்க அணு இந்த அண்டத்தை நோக்கி எப்படி சின்னாக்கோ அதுபோல காண்டவனை நோக்க அண்டம் அவ்வளவு சின்ன பொருள் இருக்கிறது. அப்போ ஆண்டவனுடைய பருண உருவம் சொல்ற சிறியவாக பெரியவன் அவன் பெரிய இது தூளம். இப்ப என்ன இலக்கணம் சொன்னார், இதுல இருந்து கடைசியில் கண்டுபிடிக்கிறோம், உலகம் ஒரு சிறு பொருள், ஆனா அதை தூங்குகின்றவனாக பெரியவனாக தூள வடிவம் உடையவனாக இருக்கிறான்.